الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فيا عباد الله اتقوا الله وأطيعوه فالله تعالى يقول وهو أصدق القائلين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام بعثت بالحنيفية الصمحة صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் சர்வலோக இரட்சகனுமாகிய அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு புகழ் அனைத்தும் ஒரே சாபுக அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் கருணையும் ஈடேற்றமும் அகிலத்துக்கு ஒரு அருட்கொடியாக அனுப்பப்பட்ட அல்லாஹின் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி நடந்த அவர்களது தோழர்களாகிய சஹாபாக்கள், அவர்களை பின்பற்றியவர்கள் சுயர்ந்தவர்கள், அல்லாஹு தஆலா அவனுடைய நல்லடியார்கள் அனைவர்கள் பேரிலும் உண்டாவதார். சிறப்பான நாளிலே ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றிச் செல்லும் பொருட்டு அல்லாஹுனுடைய வீட்டில் ஒன்று சேர்ந்திருக்கும் நிறைவேற்ற செல்வர்களே, அல்லாஹுனுடைய நல்லடியார்களே, எப்பொழுதும் எந்த சந்தர்ப்பத்திலும் எங்கிருந்தாலும் எந்த நிலையிலும் நம்மளை படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவை பயந்து அஞ்சி நடந்து கொள்ளுவார். இவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு அவன் நமக்கு பணித்திருக்கிறானோ, கட்டளையிட்டிருக்கிறானோ, அவைகளை எடுத்து நடக்குமா, எவைகளிலிருந்து விலகி நடக்குமாறு நம்மளை தடுத்து வைத்திருக்கிறானோ, விலக்கி வைத்திருக்கிறானோ, அவைகள் இருந்து விலகி நடக்குமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் முதலிலே உபதேசம் செய்து கொள்ளுகின்றேன். அல்லாஹுவுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த தீனுல் இஸ்லாத்தின் மூலமாக நமது வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விடயங்களுக்கும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தெளிவை விளக்கத்தை தந்திருக்கிறான். அன்பு சகோதரர்களே, எனவே நாம் எந்த ஒரு விஷயத்தை செய்வதாக இருந்தால், அது வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும், உலகளாவிய விஷயங்களாக இருந்தாலும், வியாபாரம் செய்வதாக இருந்தாலும், குடும்ப வாழ்க்கை நடத்துவதாக இருந்தாலும், நாட்டை ஆட்சி செய்வதாக இருந்தாலும், அத்தனைக்கும் அழகான வழிகாட்டல் நமது இஸ்லாத்துக்குள்ள இருக்கிறது. அதனால் தான் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தீனுல் இஸ்லாத்தின் பெருமதியை பற்றி சொல்லுகின்ற பொழுது எங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார்கள். எப்படி? இன்னமா துஇஸ்து பில் ஹனீஃபியத்தி ஸம்ஹா, நான் மிக லேசான, அதே நேரத்தில் சத்தியமான, உண்மையான ஒரு மார்க்கத்தை கொடுத்து அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அன்பு சகோதரர்களே, எங்களுடைய எல்லா விடயங்களையும் இஸ்லாம் எங்களுக்கு லேசுபடுத்தி தந்திருக்கிறது, இலகுபடுத்தி தந்திருக்கிறது. ஆனால் நாங்களும் எல்லாவற்றையும் கஷ்டமாக்கி கொண்டோம் சகோதரர்கள். இஸ்லாத்தில் இல்லாதவைகளை நாங்கள் நுழைத்து எத்தனையோ நூதனங்களை, விதிவிலக்குகளை மார்க்கத்துக்குள்ளே கொண்டு வந்து அதை மார்க்கமாக நினைத்து செய்து கொண்டிருக்கிறோம். அன்பு சகோதரர்களே, இவ்வாறு நாங்கள் எல்லா விடயங்களிலும் கஷ்டத்தை ஏற்படுத்திக் கொண்டோம். உதாரணத்துக்காக ஒரு வீட்டிலே ஒரு திருமணம் வைபவம் வந்துவிட்டால் அங்கே படுகின்ற பாடு, அங்கே அவர்கள் எடுத்துக் கொள்ளுகின்ற சிரமம், திருமணம் என்கிறது, கல்யாணம் என்கிறது, எவ்வளவு இஸ்லாம் அதை லேசாக வைத்திருக்கிறது. அன்பு சகோதரர்கள், பெண்ணை பெற்றவரை பொறுத்தவரையிலே, பெண் வீட்டையும் பெண் வீட்டார்களை பொறுத்தவரையிலே, இஸ்லாம் சொல்லுகின்ற பிரகாரம் ஒரு திருமண வைபவத்தை எடுக்கின்ற பொழுது, ஒரு கல்யாண வைபவத்தை எடுக்கின்ற பொழுது, பெண் வீட்டாருக்கு எந்த சிலம சிரமமும் கிடையாது. அவ்வளவு இஸ்லாம் லேசாக்கி வைத்திருக்கிறது. ஆனால் இல்லாத சமாச்சாரங்கள் எல்லாம், இல்லாத கலாச்சாரங்களை எல்லாம், முது விதத்துகள் நூதனங்களை எல்லாம் நாங்கள் தொலைத்ததின் காரணமாக அன்பு சகோதரர்கள் சகோதரர்களே, முஸ்லிம் அல்லாதவர்களுடைய மரண சடங்குகளிலே நாங்கள் பார்க்கிறோம், அவர்கள் எவ்வளவு சிரமப்படுகிறார்கள். அதற்காக கடன் எடுத்து, வட்டிக்கு கடன் எடுத்து, அடகு வைத்து எவ்வளவு சிரமப்படுகிறார்கள். ஒரு மரண சடங்கை நிறைவேற்றுவதற்காக, அதை கொண்டு போய் தகனம் செய்வதற்காக அவர்கள் எடுத்துக்கொள்ளுகின்ற சிரமம், அன்பு சகோதரர்களே, அந்த ஒரு சிரமமும் எங்களுடைய ஜனாசா வீட்டிலே இல்லை. அல்லாஹு தஆலா மிக மிக லேசாக்கி வைத்திருக்கிறார். அதற்கு உதாரணமாகத்தான் நாம் திருமண வீட்டையும் சொன்னேன். திருமண வீட்டை பற்றி அருமை நபி சொந்தமாக அழகி கொண்டுள்ள அவர்கள் சொல்லுகின்ற பொழுது சொன்னார்கள், இன்ன அபமன் நிகாஹி பரக்கத்தன் ஐசருஹா நஃபகத்தன். பரக்கத்தான கல்யாணம் சகோதரர்களே, திருமணத்திலே பரக்கத்திருக்க வேண்டும். அந்த தம்பதிகள் சந்தோஷமாக வாழ வேண்டும். அங்கே சுபிச்சம் அல்லாஹுடைய அருள், அல்லாஹுடைய ரஹ்மத் அந்த அந்த தம்பதிகளுக்கு வந்து சேரும். வேண்டுமானால் அந்த திருமண வைபவத்திலே நூதனங்கள் இருக்கக்கூடாது, விதிகள் இருக்கக்கூடாது, அனாச்சாரங்கள் இருக்கக்கூடாது, வீரு விரயம் இருக்கக்கூடாது. அதனால் தான் அருமை நபி சொந்தமாக அழகி வந்தல்லம் சொன்னார்கள், நிக்காசுகளிலே பரக்கத்தான நிக்காஸ் எது தெரியுமா? குறைந்த செலவால் எடுக்கின்ற திருமணம் என்றார்கள் அருமை நபி சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஐசருஹா நஃபகா, குறைந்த செலவால் திருமணம் செய்யப்படுகின்ற பொழுது அது வரக்கத்தால் அமைகிறது என்றார். ஆனால் அன்பு சகோதரர்களே, திருமணம் ஒரு பக்கம் இருக்க, நமது ஜனாசா வீடுகளை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு இடத்திலே மையத்து நடந்து விட்டால், ஜனாசா ஏற்பட்டு விட்டால், அந்த ஜனாசாவை வைத்துக் கொண்டு வருகிறவர்களுக்கு சாப்பாடு போடவும், அதை பற்றி சிந்திக்கவும், சகோதரர்களே அங்கே அனாச்சாரங்கள் வீண் விரயங்களை அங்கே செய்யவும் எத்தனையோ சகோதரர்கள் முற்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். இது ஏன்? இஸ்லாம் எங்களுக்கு எப்படி வழிகாட்டி இருக்கிறது? ஒரு ஜனாசா வீட்டிலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? ஒரு நோயாளி, அவர் மரண கட்டத்தை, ஒரு நோயாளி மரணத்தை நெருங்குகின்ற பொழுது அவர் அந்த வீட்டிலே ஏழையவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் அழகாக வழிகாட்டி இருக்கிறது. அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதற்கு மாற்றமாக மார்க்கத்தில் இல்லாதவைகளை எல்லாம் நாங்கள் நுழைய வைத்ததின் காரணமாக பல சிரமங்களுக்குள்ளே நாங்கள் ஆளாகிக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே அன்பு சகோதரர்களே, ஒருவர் மரணத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறார், அன்பித்துக் கொண்டிருக்கிறார் என்றால், அந்த மௌத்தாக போகிற அந்த நபர், மரணத்தை நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய, மௌத்தை நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நபரோடு அந்த வீட்டார்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற அழகான ஒரு வழிகாட்டல் இஸ்லாத்திலே இருக்கிறது. அன்பு சகோதரர்களே, அதை நாங்கள் இன்று சிந்தித்து பார்ப்போம். உதாரணமாக ஒரு மனிதர் நோய்வாய்ப்பட்டு விட்டார். நோய் விசாரிப்பது இன்று சமூகத்திலே மிக அரிதாகி கொண்டு போவதை பார்ப்போம். அன்பு சகோதரர்களே, ஒரு நபர் நோயாளியாக இருக்கிறார், ஒரு முஸ்லிம் நோயில் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு அவரை நோய் விசாரிக்க செல்லுகின்ற பொழுது, சுப்ஹானல்லாஹ், 70,000 மலக்குமார்கள் நோய் விசாரிக்க செல்லுபவருக்காக துஆ செய்வதாக நாங்கள் ஹதீஸிலே பார்க்கிறோம். அவருடைய ஒவ்வொரு எட்டுக்களும் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறார். இந்த நபர் இன்னொரு நபருடைய கஷ்டத்திலே பங்கு பெற்றுகிறார், நோய் விசாரிக்க போகிறார். கையாதத்தில் முறை நோயாளியை நோய் விசாரிப்பது ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்றாக இருக்கிறது. அன்பு சகோதரர்களே, அதே நேரத்தில் ஒருவர் கடுமையான நோயுற்று அவர் மௌத்துடைய நேரத்தை நெருங்கிக் கொண்டிருந்தால், அருமை நபி சொந்தமாக அழகி வசல்லம் சொன்னார்கள், அவரிடத்திலே நீங்கள் வீண் வார்த்தைகளை பேச வேண்டாம். அவர் மௌத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறார், ஆக்ராவுடைய பயணத்துக்காக அவர் தயாராகிறார் என்றால் அவரை நோய் விசாரிக்க போகிறவர்கள் அவருக்கு என்ன செய்ய வேண்டும்? அவரிடத்திலே அதாவது நல்லவைகளை பேச வேண்டும், ஆக்ராவை பற்றி பேச வேண்டும். மூத்து நெருங்கிக் கொண்டிருக்கிறது, சஃப்ராத்துடைய நிலைமையை அவர் அடைந்து கொண்டிருக்கிறார் என்றால் அந்த நேரத்திலே லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற அந்த கலிமாவை மௌத்துடைய நிலைமையில் இருக்கிற அந்த சகோதரருக்கு ஞாபகப்படுத்த வேண்டும் என்றார்கள். எங்களை சொல்லுமாவோ அழகிய சொல்லுமா, நாம் எத்தனை பேர் இதை எங்களுடைய வீடுகளிலே செய்கிறோம்? அந்த சகோதரர்களே, நம் அனைவர்களுடைய சக்ராத்தல் மவுத் மௌத்துடைய நேரத்தை அல்லாஹு தஆலா லேசாக்கி வைக்க வேண்டும். அதுல ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மௌத்துடைய நிலைமையை சொல்லுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வழியிலே தான் தலையை வைத்திருந்தார்கள். மௌத்துடைய நேரத்திலே ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், நபி அவர்களுடைய அந்த ரோஜா மலர் போன்றிருந்த முகம் வாடிவிட்டது. அது மட்டுமல்ல, அந்த மௌத்துடைய நேரத்திலே தனக்கு பக்கத்திலே ஒரு தண்ணீர் கோப்பையை வைத்திருந்தார். அடிக்கடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தண்ணீர் கோப்பைக்குள்ளே கையை விட்டு கலைத்து தன்னுடைய முகத்தை தடவிக் கொள்வார். சொல்லுவார்கள், யா அல்லாஹ், என்னுடைய சமுதாய மக்களுடைய என்னுடைய சமூகத்தினர்களுடைய மௌத்துடைய நேரத்தை லேசாக்குவாயாக என்று அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்ததாக ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே அன்பு சகோதரர்களே, அந்த மௌத்துடைய நேரம் எவ்வளவு கஷ்டமான நேரம் என்பதை சிந்தித்து பாருங்கள். அதனால்தான் இன்னொரு ஹதீஸிலே வந்திருக்கிறது, ஒரு நபரை ஒரு மனிதரை கூறிய கூறிய ஒரு வாளினால் கத்தியினால் ஆயிரம் தடவைகள் துண்டு துண்டாக அறிவதை விட வெட்டுவதை விட கஷ்டமானது மௌத்துடைய நேரம் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அன்பு சகோதரர்களே, இந்த நேரத்திலே அவருடைய உள்ளத்தில் மறுமையை பற்றி அல்லாஹ்வை பற்றிய சிந்தனையை தவிர வேறொன்றும் இருக்கக்கூடாது. எனவேதான் ஹதீஸிலே வருகிறது, லக்கினோ மௌத்தாகும் லா இலாஹா இல்லல்லாஹ், உங்களில் உங்களது உங்களிலே உங்களுடைய சமூகத்திலே வீடுகளிலே யாராவது மௌத்துடைய நிலையை அன்னித்து விட்டால் அவருக்கு நீங்கள் லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமாவை ஞாபகப்படுத்துங்கள். அவருக்கு பக்கத்திலே இருந்து கொண்டு அழகான குரலில் லா இலாஹா இல்லல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமாவை நீங்கள் சொல்லிக் கொண்டே இருங்கள் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை கேட்டு அவர் அந்த வார்த்தையை சொல்லிவிட்டால் அவர்களால் அதிர்ஷ்டசாலி. ஏன் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஒரு ஹதீஸிலே பார்க்கிறோம், மன் கான ஆஹிரு கலாமிஹி லா இலாஹா இல்லல்லாஹ், தன்னுடைய பேச்சின் கடைசி. அன்பு சகோதரர்களே, எத்தனையோ குடி போதையில் உள்ளவர்கள் வாய் உடம்பிக் கொண்டு மௌத்தாகிறார்கள், கெட்ட வார்த்தைகள் பேசிக்கொண்டு மௌத்தாகிறார்கள், மோசமான அருவறுப்பான சொல்ல முடியாத வார்த்தைகளை சொல்லிக்கொண்டு அவர்கள் மௌத்தாகிறதை பார்க்கிறோம். சகோதரர்களே, ஒருவனுடைய தொடர்பு உலகத்தில் எப்படி இருக்கிறதோ அதே போன்றுதான் அவருடைய கடைசி நிலைமை இருக்கும். அதனால் தான் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வார்கள், அல்லாஹும்ம அஹ்ஸின் ஆக்கிபத்தனா ஃபில் உமூரி குல்லிஹா, யா அல்லாஹ், எல்லா விடயங்களிலும் எங்களுடைய கடைசி முடிவை நல்லதாக ஆக்குவாயா. அன்பு சகோதரர்களே, யாருடைய கடைசி வார்த்தை ஆகும் கலாமே, யாருடைய பேச்சின் கடைசி கடைசி மூச்சு லா இலாஹா இல்லல்லாஹ் என்பதாக இருக்கிறதோ, தஹலல் ஜன்னத், அவர் சொர்க்கம் நுழைந்து விட்டார் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பு சகோதரர்களே, ஹயாத்தோடு இருக்கிற நாம், சந்தர்ப்பத்தோடு இருக்கிற நாம், ஆரோக்கியத்தோடு இருக்கிற நாம், இதற்காக இந்த பாக்கியம் கிடைப்பதற்காக அதிகமாக துஆ செய்ய வேண்டும். சகோதரர்கள், யா அல்லாஹ், என்னுடைய கடைசி வார்த்தையை லா இலாஹா இல்லல்லாஹ் ஆக்குவாயாக. மௌத்துடைய நேரத்திலே இந்த கண்ணியமான கலிமாவை மொழியக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தருவாயாக என்று துஆ செய்து கொள்ள வேண்டும். எனவே இது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமாக இருக்கிறது. அன்பு சகோதரர்களே, யாருடைய பேச்சு வார்த்தை கடைசியாக லா இலாஹா இல்லல்லாஹ் இருக்குமோ, தஹலல் ஜன்னா, அவர் சொர்க்கம் நுழைந்து விடுவார் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால் தான் மௌத்துடைய நேரத்திலே இருக்கிற சக்ராத்தல் மௌத், அந்த மௌத்துடைய நிலையை அன்னித்த அந்த சகோதரருக்கு பக்கத்திலே உட்கார்ந்து அழகாக இனிமையான குரலிலே இந்த வார்த்தையை அவருடைய காதுக்கு சேர்க்க அதிகமாக உச்சரித்துக் கொண்டிருப்பது மிக முஸ்தஹப்பாக நல்லொரு விடயமாக இருக்கிறது என்பதை உலமாக்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அடுத்தது அன்பு சகோதரர்களே, ஒரு நோயாளி மௌத்தை அன்பித்துக் கொண்டிருக்கிறார், சக்ராத்துடைய நிலைமையிலே அவர் இருக்கிறார் என்றால் அவரை நாம் என்ன செய்ய வேண்டும்? கிப்லாவை முன்னோக்கி அவருடைய முகத்தை நெஞ்சை கிப்லாவின் பக்கம் திருப்பி அவரை படுக்க வைக்க வேண்டும். சகோதரர்களே, இது முக்கியமான ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. நாங்கள் தொழுகைக்கு கிப்லாவை முன்னோக்குறோம், கிப்லா ஆபாதான் எங்களுக்கு கண்ணியமான ஒரு திசையாக இருக்கிறது. கடைசி கட்டம் அவர் கிப்லாவை முன்னோக்கியவராக அவர் மௌத்தாகுவது அவருக்கு சிறந்ததாக இருக்கிறது. எனவே அன்பு சகோதரர்களே, ஒரு நோயாளி அவர் ஆபரம் இழந்து விட்டார், அவர் கடைசி நிலையை அடைந்திருக்கிறார் என்றால் அவரை கிப்லாவின் பக்கம் திருப்பி வைப்பது சுண்ணத்தாக இருக்கிறது. அதாவது அதில் இரண்டு முறைகள் இருக்கிறது. ஒன்று கபரிலே மை, அதாவது கபரில் எப்படி ஒரு மையத்தை வைக்கப்படுகிறதோ அதே போன்று அதனுடைய முகத்தையும் நெஞ்சையும் கிப்லாவின் பக்கம் திருப்பி அப்படியே படுக்க வைக்கலாம். அல்லது இன்னொரு முறை இருக்கிறது, அந்த முறை சிரமமாக இருக்குமானால் அதுதான் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நித்திரை செய்கின்ற பொழுது கூட தூங்குகின்ற முறையும் அதுதான். முகத்தையும் நெஞ்சையும் கிப்லாவின் பக்கம் திருப்பியே அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நித்திரை செய்வார்கள். அந்த முறையிலே நாங்களும் தூங்குவது சுண்ணத்தாக்கப்பட்டிருக்கிறது. அவரிலும் அந்த முறையிலே தான் ஒரு ஜனாசா வைக்கப்படுகிறது. அன்பு சகோதரர்களே, எனவே மௌத்துடைய நிலையை அடைந்த ஒருவர் அதே போன்று அவர் வீட்டிலே அவ்வாறு படுக்க வைக்கப்படுவது, ஒரு சாய்ச்சி சாய்த்து வைக்கப்படுவது சுண்ணத்தாக இருக்கிறது. அந்த முறை கஷ்டமாக இருக்குமானால் இன்னொரு முறை இருக்கிறது. இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவரை ஹதீஸ் ஆதாரங்களோடு அதை குறிப்பிடுகிறார்கள். மல்லக்க படுக்க வைத்து அவருடைய கழுத்தை தலையை உயர்த்தி அவருடைய அந்த தலை கிப்லாவின் பக்கம் பார்க்கக்கூடியதாக, உள்ளங்காலுகளும் காபாவின் பக்கம் கிப்லாவின் பக்கம் இருக்கக்கூடியதாக வைப்பது ஒரு முக்கியமான சுண்ணத்தாக இருக்கிறது. அநேகமான மையத்து வீடுகளிலே ஜனாசா வீடுகளிலே இந்த ஒழுங்குகளை கடைபிடிக்கிறார்கள் இல்லை சகோதரர்களே. எப்படி படுத்தால் என்ன, எப்படி வைத்தால் என்ன என்று கணக்கின்றி கிப்லாவின் பக்கம் வரைத்த அந்த ஜனாசாவை சக்ராத் ஹாலிலே இருக்கின்ற பொழுது அந்த நோயாளியை உயிர் போவதற்கு முன்பே அன்பு சகோதரர்களே கிப்லாவை முன்னோக்கி அவரை ஒரு சாய்த்து வைப்பது அல்லது மல்லாத்த படுக்க வைப்பது சுண்ணத்தாக இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து வைக்க வேண்டும். அன்பு சகோதரர்களே, அதே போன்று மௌத்துடைய நிலைமையில் இருக்கிறவரிடத்திலே உட்கார்ந்து அங்கே லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லுவது மட்டுமல்ல, இன்னொரு ஹதீஸிலே வருகிறது, சம்பவங்களை எங்களுக்கு சொல்லித் தருகிறார். நாம் எத்தனை பேர் அதை பொருள் உணர்ந்து அதை நாங்கள் ஓதுகிறோம் அன்பு சகோதரர்களே. எனவே அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரா யாசீனை குர்ஆனுடைய இருதயம் என்று வர்ணித்திருக்கிறார்கள். எனவே லா யஃபரூஹா ரஜுலுன் யுரீதுல்லாஹ வத்தாரல் ஆஹிரா என்ற ஒரு நபர் சூரா யாசீனை அல்லாஹுக்காக உலக லாபங்களுக்காக அல்ல, மறுமையை ஆஹிராவை எதிர்பார்த்து அவர் அதை இப்பாவை ஓதி வருகிறாரோ அன்பு சகோதரர்களே அவருடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது என்ற ஹதீஸில் வருகிறது. இதை சொல்லிவிட்டு அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த சூரா யாசின் இந்த குர்ஆனுடைய இருதயமாகிய இந்த சூராவை உங்களுடைய நபர்களிலே மௌத்து மரணம் சமீபமானவர்களுக்கு மத்தியிலே சக்ராத் ஹாலிலே இருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியிலே அதை ஓதுங்கள் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அன்பு சகோதரர்களே, ஜனாசா வீட்டிலே இந்த விடயங்கள் கடைபிடிக்கப்பட வேண்டும் என்பதற்காக, அவற்றை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இவற்றை நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். அதற்கும் பிறகு அன்பு சகோதரர்களே, சக்ராத் ஹாலிலே இருக்கிற ஒரு நபர் அவருடைய ரூபு பிரிந்து விட்டார், அவருடைய உயிர் பிரிந்து விட்டால் அதற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும்? சிலர் நெருங்க மாட்டார்கள், அந்த ஜனாசாவுடைய அதாவது நெருங்கிய உறவினர்கள் ஜனாசாவை தொட மாட்டார்கள் பயம். அந்த ஜனாசாவுடைய கடைசி கடமைகளை செய்வதற்கு, அதனுடைய கண்ணை மூடுவதற்கு, அதனுடைய மூட்டுக்களை இலகு பண்ணுவதற்கு மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய மாதிரித்தான் வர வேண்டும், அல்லது ஹசீபுதான் வர வேண்டும். இது என்ன பழக்கம் சகோதரர்களே? ஏன் ஒரு வீட்டிலே ஒரு ஜனாசா நடந்து விட்டால், நம்முடைய வாப்பாவோ தந்தையோ தாயோ மகனோ இறந்து விட்டால், அங்கே செய்ய வேண்டிய முக்கியமான கடமைகள், அதற்காக மாதனை தேடி ஓடுவதா, அதற்காக மஸ்ஜிதில் இருக்கிற ஹசீபை தேடி ஓடுவதா, ஒவ்வொரு வீட்டாரும் இதை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் சகோதரர்களே. இன்று எத்தனையோ வகையான கல்விகளை படிக்கிறோம், புத்தகங்களை திரட்டுகிறோம், கம்ப்யூட்டரை படிக்கிறோம், எத்தனை சயின்ஸ் விஞ்ஞானம் கணிதம் என்றெல்லாம் படிக்கிறோம், கூடாது என்று இல்லை, படிக்கத்தான் வேண்டும் அன்பு சகோதரர்களே. ஆனால் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுகிற மிக முக்கியமான விடயங்கள், ஜனாபாவோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள், இதை நாங்கள் படிக்காவிட்டால், இதை அறியாவிட்டால் அன்பு சகோதரர்களே, அந்த ஜனாசாவின் சடங்குகளை கடமைகளை எப்படி அந்த வீட்டார்கள் செய்ய போகிறார்கள்? அதற்காக மாதினைத்தான் அவர் தேடிச் செல்ல வேண்டும், அல்லது வேறொரு அனுபவ சாதனைத்தான் தேடிச் செல்ல வேண்டும். ஒரு நம்ம சப்ராத் ஹாலிலே இருக்கக்கூடிய ஒருவர் மூத்தாகிவிட்டால், அவருடைய ரூஹு உடம்பிலிருந்து பிரிந்து விட்டால், முதலாவதாக அந்த ஜனாசாவுடைய இரண்டு கண்களையும் மூடிவிட வேண்டும் சகோதரர்கள். இது ஒரு முக்கியமான சுண்ணத்தாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த கண்கள் தானாக மூடப்படக்கூடியவைகள் அல்ல. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ ஜனாசாக்களுடைய கண்களை அப்படியே அதை மூடி வைத்தார்கள். அங்கே இருக்கக்கூடிய வீட்டார்களுக்கு சொன்னார்கள், உங்களிலே ஒருவர் மரணித்து விட்டால் முதலாவது அந்த ஜனாசாவுடைய கண்களை நீங்கள் மூடிவிடுங்கள் என்றார். ஏனென்றால் அது கண் திறந்தவாறு இருக்கும், அது தாமதமாகி விட்டால், லேட்டாகி விட்டால் மூட முடியாது. அந்த கண்களை கசக்கி அழகாக நோகாமல் அதை மூடிவிட வேண்டும் அன்பு சகோதரர்களே. அபூ ஸலமா ரழியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய சஹாபி அவர்கள் மௌத்தான பொழுது, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜனாசா வீட்டுக்கு உடனே ஓடி வருகிறார்கள், வந்து பார்க்கிறார்கள், கது ஷப்த பஸருஹு, அவருடைய ரெண்டு பார்வையும் திறந்திருந்தது, கண்கள் இரண்டு கண்களும் திறந்திருந்தது. உடனே அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஹமாஹு அவருடைய இரண்டு கண்களையும் மூடினார்கள். அதற்கு பிறகு சொன்னார்கள், அங்கிருந்தவர்களை பார்த்து, இன்ன ரூஹ இதா குபில தபிஅஹுல் பஸர், ஒருவருடைய ரூஹு கைப்பற்றப்பட்டு விட்டால், ஒருவருடைய உயிர் கைப்பற்றப்பட்டு விட்டால், அந்த ரூஹு போவது, அந்த ரூஹு உடம்பிலிருந்து உயிர் வெளியாகுவதை பார்வை தொடர்கிறது, பார்வை அதை பார்த்துக் கொண்டே இருக்கிறது என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அதை நீங்கள் உடனே மூடிவிடுங்கள், இல்லை என்றால் அது திறந்தவாறே இருக்கும் என்றார். எனவே அன்பு சகோதரர்களே, இதை அறிந்து வைத்திருக்க வேண்டும் ஒவ்வொரு வீட்டார்களும், இல்லை என்றால் அங்கு ஜனாசாவையே ஒரு பயங்கரமான நிலைக்கு தள்ளிவிடும். கண்கள் ரெண்டு பார்ப்பவர்கள் என்ன சொல்லுவார், பாருங்களே கண் ரெண்டும் திறந்த மாதிரி இருக்கிறேன், பிறகு அதை மூட முடியாது. அன்பு சகோதரர்களே, அதற்கு பிறகு ஜனாசாவுக்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு கடமைகள் ஒன்றுதான், அதனுடைய ரூஹு பிரிந்து விட்டது, அது கட்டையாகி விட்டது, உடம்பிலிருந்து உயிர் பிரிந்து விட்டது என்றால், உடனடியாக அதனுடைய ஆடைகளை கலக்கி சுத்தம் செய்து அதை ஒரு போர்வையால் மூடிவிட வேண்டும். அன்பு சகோதரர்களே, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வபாத்தான பொழுது, உடனே நபி அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போர்வையால் போர்க்கப்பட்டார்கள் என்று ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள். ஏன் அதனுடைய மறைவிடங்கள் வெளியாக கூடாது என்பதற்கா, அல்லது சிலர் ஜனாசாவை பார்த்துவிட்டு அதனுடைய குறைகளை வெளிப்படுத்துவார்கள் என்பதற்கா, உடனே ஒரு போர்வையால் பெட்ஷீட் போன்ற ஒன்றால் அந்த ஜனாசாவை மூடிவிடுங்கள். அடுத்ததாக அன்பு சகோதரர்களே, ஒருவருடைய உயிர் பிரிந்து விட்டால், இன்று எத்தனையோ இடங்களிலே பார்க்கிறோம், அந்த தோட்டம் யாருக்கு, அவருடைய கடை யாருக்கு, இவ்வளவு பணம் வைத்து சென்றிருக்கிறார், அதை பங்கு போடுவதற்கு, அதை பிரிப்பதற்கு, ஜனாசாவை அடக்குவதற்கு முன்பே அங்கே சண்டையிடுவதை பார்க்கிறோம். அன்பு சகோதரர்களே, கேவலம் அந்த நபர் மௌத்தாகி விட்டார், மௌத்தானவரை வைத்துக் கொண்டு எத்தனையோ வீடுகளில் சொத்துக்காக சண்டை, அதை எப்படி நாங்கள் பங்கு போடுவோம்? அதனால் தான் ஒருவர் ஹயாத்தோடு இருக்கும் பொழுதே, அவர் சொத்துடையவராக இருந்தால், பணமுடையவராக இருந்தால், அந்த சொத்துக்களை சரியான முறையிலே இன்னாருக்கு இன்னாரு என்று வசியத்து செய்ய வேண்டும் சகோதரர்கள். இல்லை என்றால் அந்த வசியத்தை எழுதி தலையணைத்து தலையாவது வைத்துக் கொள்ளுங்கள் என்ற சட்டத்தை புகாக்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். இல்லை என்றால் அந்த குற்றத்தை அந்த ஜனாசா நாம் சுமத்த வேண்டி வரும் வந்து சகோதரர்களே. எனவே ஒருவர் வபாத்தாகிவிட்டால் உடனே செய்ய வேண்டிய இன்னொரு கடமை என்ன தெரியுமா? அதனுடைய சொத்துக்களை, அந்த ஜனாசாவுடைய பணத்தை, சொத்தை, பொருளை, இவற்றை பங்கு வைப்பதற்கு முன்பு அதனுடைய கடனை அடைப்பதற்காக முயற்சி எடுக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். எத்தனையோ ஜனாசாக்கள் கடனோடு மூத்தாகுவதை நாங்கள் பார்க்கிறோம். அதனுடைய கடனை அடைப்பதற்காக, நிறைவேற்றுவதற்காக அங்கே அவர்களுடைய உறவினர்கள் கூட அக்கறை செலுத்தாமல் இருப்பதை பார்க்கிறோம். அன்பு சகோதரர்களே, ஒரு ஹதீஸிலே வருகிறது, நஃப்ஸுல் முஃமின் முஅல்லகத்துன் பிதைனி, ஒரு முஃமினுடைய ரூஹு, ஒரு முஃமினுடைய உயிர் இருக்கிறது, அது கடனோடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கடனை நிறைவேற்றும் வரைக்கும் அந்த ஆத்மாவுக்கு, அந்த ரூஹுக்கு நிம்மதி இருக்காது என்று ஹதீஸிலே வந்திருக்கிறது. அதனால்தான் அன்பு சகோதரர்களே, கடனாளியாக அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் கொண்டு வந்து வைக்கப்பட்ட ஒரு ஜனாசா, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்துவதற்காக அங்கே முன் வந்து என்ன கேட்டார்கள்? இவர் தொழுதிருக்கிறாரா, நோன்பு பிடித்திருக்கிறாரா, ஹஜ்ஜு செய்திருக்கிறாரா என்றெல்லாம் கேட்கவில்லை. ஜனாசாவை, ஜனாசா தொழுவிப்பதற்காக கொண்டு வந்து வைக்கப்பட்ட பொழுது அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்டார்கள்? தோழர்களே, இந்த ஜனாசா யாருக்காவது கடன் கொடுக்க இருக்கிறாரா, கடனாளியாக இருக்கிறாரா இந்த ஜனாசா என்று கேட்ட பொழுது சபையிலிருந்து பதில் வந்தது, இரண்டு தீனார்கள் யாரும் சொல்லலாம், எனக்கு இவர் இரண்டு தீனார்கள் தர இருக்கிறார் என்றார். அன்பு சகோதரர்கள், 2 கோடி அல்ல, 2 லட்சம் அல்ல. இன்று எத்தனையோ ஜனாசாக்கள் மௌத்தானதற்கு பிறகும் அதனுடைய கடனை நிறைவேற்றாமலே அந்த சொத்துக்களை அவரவர்கள் வாரிசுகள், அருந்துறக்காரர்கள் பகிர்ந்து கொள்வதை நாங்கள் பார்க்கிறோம். முதலாவது அன்பு சகோதரர்களே, அவரை அடக்கம் செய்வதற்கு முன்பு அவருடைய கடனை நிறைவேற்றுவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கடனாளியாக அந்த இடத்திலே கொண்டு வந்து வைக்கப்பட்ட அந்த ஜனாசாவுக்கு சல்லு உங்களுடைய நண்பருக்கு நீங்களே தொழுவித்துக் கொள்ளுங்கள். என்னால் தொழுவிக்க முடியாது என்று அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசா தொழுவிக்காமல் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து சென்றதை நாங்கள் ஹதீஸிலே பார்க்கிறோம். உடனே சபையில் இருந்த ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த ஜனாசா கொடுக்க வேண்டிய இரண்டு தீனார்களையும் நான் பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறேன் என்றார்கள். அதற்கு பிறகுதான் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அங்கே ஜனாசா தொழுகையை நிறைவேற்றினார்கள். அதற்கு பிறகு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னார்கள், அலியே, ஒரு நபரை, ஒரு முஃமினான, ஒரு முஸ்லிமான ஒரு நபரை நரகத்திலிருந்து நீ விடுதலை செய்தது போல அல்லாஹும் உனக்கு விடுதலை அளிப்பானாக என்று துஆ செய்தார். எனவே அன்பு சகோதரர்களே, கடனாளிகளாக கஷ்டத்தோடு சிரமத்தோடு மௌத்தாகிற எத்தனையோ ஜனாசாக்கள், அவற்றில் அதாவது வசதி உள்ளவர்கள் அந்த ஜனாசா அவனுடைய கடனை நிறைவேற்றி வைப்பதும் மிக நன்மையான விஷயம். அல்லாஹ்விடத்திலே அவர்களுக்கு மிகப்பெரிய நன்மை உண்டு என்பதையும் நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அன்பு சகோதரர்களே, அதே நேரத்தில் அங்கே ஒரு ஜனாசா, அங்கே ஒரு உயிர் பிரிந்து விட்டது, அவருடைய ரூஹு பிரிந்து விட்டது என்றால் அவரை அடக்கம் செய்த விஷயத்திலே சகோதரர்களே தாமதம் செய்யக்கூடாது. எத்தனையோ வீடுகளிலே 4 கணக்காக அவர் வர வேண்டும், இவர் வர வேண்டும் என்று முக்கியமான ஒரு உறவினர் வர வேண்டும் என்பதற்காக அங்கே ஜனாசா கெட்டு போகாத அளவுக்கு அதை பிற்படுத்தலாமே ஒழிய காரணம் இல்லாமல், அன்பு சகோதரர்களே, ஒருவர் மரணித்து விட்டால் அந்நிய மதத்தினர்கள் செய்வது போல 4 கணக்காக ஜனாசாவை வைக்கக்கூடாது, அடக்கம் செய்வதிலே அவசரப்பட வேண்டும் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுக்கு அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த பல உபதேசங்களில் இதுவும் ஒன்றாக இருக்கிறது. சொன்னார்கள், யா அலி, அலியே, சலாத்துல் லா துஅக்கிருஹா, 3 விஷயங்கள் இருக்கிறது, அவற்றை பிற்போட வேண்டாம். அது என்ன 3 விஷயங்கள் சகோதரர்கள்? நம்மளே அநேகமானவர்கள் அந்த விஷயத்திலே பொறுப்போக்காகத்தான் இருக்கிறார்கள். ஏ அலி, தன்னுடைய மருமகனை பார்த்து சொல்லுகிறார்கள், அலியே, 3 விஷயங்களை ஒரு நாளும் பிற்போட வேண்டாம், பிற்படுத்த வேண்டாம் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். முதலாவதாக அஸ்ஸலாத்து இதா அத தொழுகை, அதற்குரிய நேரம் வந்து விட்டால் அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். லுஹரை தொழுகிறார்கள் அசர் சமீபமாக, அசரை தொழுகிறார்கள் மக்ரிபு சமீபமாய். அன்பு சகோதரர்களே, தொழுகையே இல்லாதவர்களுடைய விஷயம் வேறு, அதற்குரிய தண்டனை அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். சகோதரர்களே, தொழுகை இல்லாமலே ஒரு நபர் தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கிறார் என்றால் அதை போன்ற ஒரு தரிசனம் இந்த உலகத்திலே கிடையாது. ஆனால் தொழுகையை காரணம் இல்லாமல் பிற்படுத்துவது, அருமையான சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அலியே தொழுகை அதற்குரிய நேரம் வந்துவிட்டால் உடனே தொழுது கொள்ள வேண்டும், தொழுகையை அதற்குரிய நேரத்தில் இருந்து பிற்படுத்த வேண்டாம். அதே போல வல் ஜனாஸா இதா அமர ஜனாஸா, ஒருவர் மௌத்தாகிவிட்டால் மரணமாகிவிட்டால் அவரை தாமதிக்க வேண்டாம், அவசரமாக அவருடைய ஏற்பாடுகளை செய்து அடக்கம் செய்யுங்கள் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அடுத்ததாக ஒரு கன்னி பெண், ஒரு குமரி பெண், அன்பு சகோதரர்களே, தகுந்த வயதிலே அவர்களுக்கு மாப்பிள்ளை கிடைத்தும் கூட அங்கே திருமணம் செய்து வைக்காததன் விளைவுகளை சமூகத்திலே நிறைய நிறைய நாங்கள் பார்க்கிறோம். எத்தனையோ பிள்ளைகள் பாவம் கண்ணே பொண்ணே என்று வளர்த்த அந்த பிள்ளைகள் தாய் தகப்பனுடைய திருப்தி இல்லாமல் பொருத்தம் இல்லாமல் அவர்கள் வீட்டை விட்டு ஓடி விடுவதை கூட பார்த்தோம். அதனால் தான் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு கன்னி பெண்ணுக்கு தகுந்த மாப்பிள்ளை கிடைத்து விட்டால் அதை பிற்படுத்த வேண்டாம், உடனே நிக்காஹ் செய்து வையுங்கள் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அன்பு சகோதரர்களே, ஒரு ஜனாஸா அது உறுதியாகிவிட்டால் மௌத்து என்று இந்த இடத்தில் இன்னொன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்று அநேகமான ஊர்களிலே மிகப்பெரிய சிரமங்களுக்குள்ளே அந்த ஜனாஸா வீட்டுக்காரர்கள் ஆளாகிறார்கள். ஏன் தெரியுமா சகோதரர்களே? மௌத்து என்று நல்லா தெரியும். இவர் மௌத்தாகி விட்டார் சகோதரர்களே, ஒருவர் மௌத்தாகி விட்டார் என்பதை அறிந்து கொள்வதற்காக ஒரு டாக்டரை வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாம். இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் எல்லா இடங்களிலும் டாக்டர்கள் இருக்கிறார்கள், கூப்பிட்டால் வருவார்கள், வந்து பாருங்களே எங்க பெரியப்பாவுக்கு, எங்க வாப்பாவுக்கு, எங்க அம்மாவுக்கு, உமாவுக்கு இப்படி மௌத்து வந்து விட்டது, உறுதியா அதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டுமே என்று சொன்னால் அவர்கள் நிச்சயமாக வந்து பார்ப்பார்கள். அல்லது நிறைய அனுபவசாலிகள் இருக்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, சிலருடைய பிடிவாதம் அங்கே அவர் டாக்டர் வந்து சொன்னாலும் அல்லது அனுபவசாலிகள் சொன்னாலும் இவர் மௌத்து என்று சொன்னாலும் அந்த ஜனாசாவை தூக்கி கொண்டு ஓடுகிறார்கள் ஹாஸ்பிட்டலுக்கு, அந்த ஜனாசாவை தூக்கி கொண்டு ஓடுகிறார்கள் வைத்திய சாலை. அன்பு சகோதரர்களே, மௌத்து என்று நன்றாக தெரியும், அது உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது, அனுபவசாலிகள் சொல்லிவிட்டார்கள். அதற்கு பிறகும் கொண்டு போய் அங்கே வைத்திய சாலைகளை வைப்பதன் மூலமாக அங்கே அவர்களுக்கு ஏற்படுகிறது சிரமம். நான் சொல்லித்தான் நீங்கள் விளங்க வேண்டும் என்றில்லை, எத்தனையோ முஸ்லிம் கிராமங்களிலே இது நடக்கிறது. பிறகு அவர்கள் போய் வைத்தியசாலையில் சண்டை பிடிக்கிறார்கள், கிழிக்க வேணாம், புழக்க வேணாம், வெட்ட வேணாம் என்றெல்லாம் அங்கே சண்டை பிடிக்கிறார்கள், மினிஸ்டருக்கு கோல் பண்ணுகிறார்கள், இல்லாத சிரமம் எல்லாம் எடுத்துக் கொள்ளுகிறார்கள், ஏழ்மைகள் எல்லாம். அன்பு சகோதரர்களை, மௌத்தானதற்கு பிறகு அந்த ஜனாசாவை கொண்டு போனதாக, எனவே மௌத்து என்று அறிந்து கொள்ளுவதற்கு அதை உறுதிப்படுத்திக் கொள்ளுவதற்கு நம்மிலேயே அனுபவசாலிகள் இருக்கிறார்கள், டாக்டர்கள் வீட்டுக்கு வந்து பார்ப்பார்கள். இது போக ஜனாசாவை கொண்டு போய் வைத்திய சாலையில் வைத்துவிட்டு அதற்கு பிறகு வெட்ட வேண்டாம், கிழிக்க வேண்டாம் என்று அங்கே சண்டை பிடித்தால் அரசாங்கத்துக்கு ஏசினால் அல்லது வைத்திய சாலையில் உள்ளவர்களோடு அங்கே சிரமத்தை ஏற்படுத்திக் கொண்டால் இது மிகப்பெரிய ஒரு எங்களுடைய சமூகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தலையீடாக இருக்கிறது. அன்பு சகோதரர்களே, இந்த விஷயத்திலே நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அதே போன்று அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒருவர் மௌத்து செய்தி கேள்விப்பட்டால் நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா மின் அப்தின் துஸீபுஹு முஸீபா ஃபயகூலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். சகோதரர்களே, இது மௌத்துக்கு மட்டுமல்ல, இந்த ஹதீஸை பாருங்கள். ஒரு அடியானுக்கு ஒரு முசீபத் ஏற்பட்டு, ஒரு அடியானுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டு, உடனே அந்த பிரச்சனையின் போது அவர் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவாரானால், பிரச்சனையின் போது அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவது என்கிறது இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லுவதுதான். இது மௌத்துக்கு மட்டும் உள்ளாதவர்கள் அல்ல, ஆனால் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை முசீபத் தான் எங்களுக்கு ஒருவர் மௌத்தாகுவது. எனவேதான் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவருக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டு உடனே அந்த பிரச்சனையிலே அல்லாஹ்வை அவர் ஞாபகம் செய்து கொண்டார். எப்படி? இஸ்திர்ஜா என்று சொல்லுகிற இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்
அல்லாஹ் அல்லாவே தந்தான், அல்லாவே எடுத்துக்கொண்டான். நாங்க வாழ்றதும் அல்லாஹுக்கு, நாங்க வாழ்வதும் அல்லாஹுக்கு, சாகுவதும் அல்லாஹுக்காகத்தான். இன்னா நாங்கள் இருப்பது அல்லாஹுக்காகத்தான், வாழ்வது அல்லாஹுக்காகத்தான். அந்த அல்லாஹின் பக்கமே நாங்களும் மீண்டு விடுவோம் என்று யார் சொல்லிக் கொள்வார்களோ. அல்லது அதோடு இன்னொரு துவா வருகிறது, அல்லாஹு மஜ்ருனி முஸீபத்தி வஸ்லுஃப் லி ஹைரம் மின்ஹா, யா அல்லாஹ் எனக்கு ஏற்பட்ட இந்த பிரச்சனையிலே நீ நன்மையை தருவாயா, எனக்கு கூலியை தருவாயா, இதை விட நல்லதை எனக்கு தருவாயாக என்ற இந்த துவாவையும் அதோடு யார் கேட்டுக் கொள்வார்களோ. அதிசயம் வருகிறது, அல்லாஹு தஆலா அவருக்கு ஏற்பட்ட அந்த பிரச்சனையை, அவரது பிரச்சனையில அவருக்கு கூலியை கொடுப்பார், நன்மையை அல்லாஹு தஆலா கொடுப்பார். அது மட்டுமல்ல, அந்த அதை விட நல்ல நன்மை அல்லாஹு தஆலா அவருக்கு பகரமாக்குவார் என்று ஹதீஸை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்பு சகோதரர்களே, குர்ஆனிலும் அல்லாஹு தஆலா சோதனையை பற்றி சொல்லிவிட்டு, அல்லதீன இதா அஸாபத்ஹும் முஸீபா காலூ இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நல்ல மக்கள் சாலிஹீன்கள் விசுவாசிகள் மூமின்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், ஒரு கஷ்டம் வந்துவிட்டால் அலட்டிக் கொள்ள மாட்டார்கள். எனக்குமா அல்லாஹ் கஷ்டத்தை தந்தான், நான் இவ்வளவு தொழுகிறேன், இவ்வளவு துஆ செய்கிறேன், இவ்வளவு சதக்கா செய்திருக்கிறேன், எனக்குமா இப்படி வந்துவிட்டது என்று பேசக்கூடாது சகோதரர்களே. ஏனென்றால் ஒரு மூமினுக்கு சோதனை வரத்தான் செய்யும், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா சோதிப்பார். சோதனைகள் வருகின்ற பொழுது யார் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குகிறார்களோ, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகிறார்களோ, குர்ஆன் தெளிவாக சொல்லுகிறது, அவர்களில் யாருக்கேனும் ஒரு முசீபத் ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் அவர்கள் அலட்டிக் கொள்கிறார்கள் இல்லை, அவர்கள் முக சந்தோஷத்தோடு நாங்கள் வாழ்வது அல்லாஹுக்காக, அல்லாஹின் பக்கமே திரும்பி சென்று விடுவோம் என்று சொல்லுவார்களோ, அல்லாஹு தஆலா சொல்லுகிறார் அவர்களுக்கு அல்லாஹுடைய ரஹ்மத் இருக்கிறது. இவ்வாறு சோதனையிலே, அதாவது பொறுமையை கடைபிடிக்கக்கூடியவர்கள், அலட்டி கொள்ளாமல் அங்கே கதறி அழாமல், அன்பு சகோதரர்களே அல்லாஹ்வை அல்லாஹ்வை ஞாபகம் செய்கிறார்களே, தனக்கு வந்த கஷ்டத்தில் அவர்களுக்கு அல்லாஹுடைய அருள் இருக்கிறது, அல்லாஹ் அவர்கள் மீது சலவாத்து சொல்லுகிறார் என்று அல்லாஹு தஆலா சொன்னது மட்டுமல்ல, உலாஇகஹுமுல் முஹ்ததூன், அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள், அவர்கள் தான் ஹிதாயத்துக்கு உரித்தானவர்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே நல்ல மக்களின் அடையாளங்களை சொல்லுகிறார். எனவே அன்பு சகோதரர்களே, இந்த விடயங்கள் நாங்கள் ஜனாசா வீடுகளிலே கடைபிடிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதே நேரத்தில் எங்களுக்கு நெருக்கமான ஒருவர், எங்களுடைய தந்தையோ அல்லது வேற உறவினர்களில் யாரோ மௌத்தாகிவிட்டால் ஒப்பாரி வைத்து அழுவதை இஸ்லாம் கண்டிப்பாக தடை செய்திருக்கிறது. அழுகை என்கிறது யாருக்கும் வரத்தான் செய்யும் சகோதரர்களே. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேரன், தன்னுடைய பேரப்பிள்ளை மூத்தான நேரத்திலே ஜைனப் ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மகன், அவர்களுடைய ஒரு சிறிய பிள்ளை குழந்தை மூத்தான நேரத்திலே அங்கே போய் அதை விடுக்கிறார்கள், நபி அவர்கள் தூக்குகிறார்கள். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய கண்கள் இருந்து கண்ணீர் வருகிறது, அழுகிறார்கள். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது ரஹ்மத், அழக்கூடாது என்று இல்லை, அழுகை யாருக்குத்தான் வராமல் இருக்கும், உண்மையிலே உள்ளத்தில் அன்பு இருந்தால் நிச்சயமாக அழுகை வரத்தான் செய்யும், ஆனால் அதற்காக ஒப்பாரி வைத்து அழுவது, நெஞ்சிலே கைகளை அடித்து அழுவது, உடுப்புகளை கிழித்துக் கொண்டு, அந்த ஜாகிரிய காலத்திலே அப்படித்தான், ஏதாவது முசீபத் ஏற்பட்டு விட்டால், ஏதாவது மரணம் ஏற்பட்டு விட்டால் தலையிலே நெஞ்சிலே கைகளை அடித்துக் கொண்டு ஒப்பாரி வைத்து அழுவார். அதற்கு மாற்றமாக அதாவது கண்கள் இருந்து கண்ணீர் வடிந்தது அமைதியான அழுகை, அதே அல்லாஹு தஆலா மனிதர்களுடைய உள்ளத்திலே வைத்திருக்கக்கூடிய அந்த இரக்கத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அடியார்கள் மீது இரக்கம் செலுத்துபவர்களுக்கு அல்லாஹும் இரக்கம் செலுத்துகிறார், இது தவறில்லை. ஆனால் ஒப்பாரி வைத்து அழுவது, அதாவது பிற மதத்தினர்கள் செய்வது போல் நாங்கள் இன்று கண்கூடாக பார்க்கிறோம், அங்கே ஒப்பாரி வைத்து அழுவதற்காகவே சில நபர்களை சாட்டுவார்கள். அன்பு சகோதரர்களே, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு ஜனாசா வீட்டிலே ஒப்பாரி வைத்து அழுகை நடக்குமானால், அவ்வாறு ஒப்பாரி வைத்து அழுகிறவரை அல்லாஹு தஆலா அவர் தௌபா செய்யும் வரைக்கும் அல்லாஹு தஆலா அவரை மன்னிக்க மாட்டான். அதாவது ஒப்பாரி வைத்து அழுகிற பெண்கள் குறிப்பாக நாளைய கியாமத்துடைய நாளையிலே அவர்களுக்கு என்ன தண்டனை என்றும் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவர்களுக்கு அதாவது தாரினால் ஆன ஒரு அணிவிக்கப்படும். அதன் மூலமாக அவர்களுடைய உடம்பெல்லாம் வெந்து வடியும் என்றார்கள். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்பிலே பார்ப்பதற்கு அசிங்கமான சொறி சிறங்கு ஏற்பட்டு சேல் வடியக்கூடிய ஒரு நிலைமை உண்டாகும். இது யாருக்கு? ஜனாசாவின் போது அங்கே ஒவ்வாறு வைத்து அழுகிறவர்கள். ஒரு ஹதீஸிலே வருகிறது, இரண்டு சப்தங்கள் சௌஹானி மல்ஹூனானி ஃபி துன்யா வல் ஆஹிரா, இரண்டு சப்தங்களை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வெறுக்கிறார். அது லானத்து செய்யப்பட்டதாக இருக்கிறது, அல்லாஹுடைய சாபத்தை இழுத்து வரக்கூடியதாக இருக்கிறது. அது என்ன இரண்டு சப்தம்? ஒன்று மிஸ்பார் இந்த நிஅமா, அதாவது சந்தோஷத்திடத்திலே, சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சியினுடைய இடத்திலே அங்கே ஆடி பாடுவது என்றார்கள். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை நாங்கள் அதிகமாக கல்யாண வீடுகளிலே பார்க்கிறோம், திருமண வீடுகளிலே பார்க்கிறோம். ஒரு நியமத்து கிடைத்து விட்டால், ஒரு சந்தோஷம் ஏற்பட்டு விட்டால், இசை கச்சேரிகள் அங்கே, இசை கருவிகள் தாளம் தாவ அங்கே அதாவது தாராளமாக பயன்படுத்தப்படுவதை பார்க்கிறோம். அந்த சத்தத்தை அல்லாஹு தஆலா இருக்கிறார். இரண்டாம் மௌத்துடைய நேரத்தில் ஒப்பாரி வைத்து அழுவது, ஜனாசா வீட்டிலே அல்லது முசீபத்து ஏற்படுகின்ற பொழுது அதாவது ஒப்பாரி வைத்து அழுகின்ற சப்தம், இதுவும் அல்லாஹு தஆலா இருக்கிறான் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜனாசா வீட்டிலே நாங்கள் நடந்து கொள்ள வேண்டிய கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகள் இவ்வாறு நிறைய இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று அன்பு சகோதரர்களே, மரண கடன்களை நிறைவேற்றிக் கொள்ள முடியாமல் எத்தனையோ ஊர்களிலே பார்க்கிறோம் அன்பு சகோதரர்களை, அங்கே கப்பலுக்கு கூட வழி இல்லாமல் ஜனாசாவுடைய கடைசி சடங்குகளுக்கு செலவு செய்வதற்கு பணம் இல்லாமல் எத்தனையோ ஏழைகள் திண்டாடுவதை, கஷ்டப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பு சகோதரர்களை, இப்படிப்பட்ட ஜனாசா வீடுகளுக்கு வசதி உள்ளவர்கள் உதவி செய்வது, ஒரு பகல் புடவையை வாங்கி கொடுப்பது, அன்பு சகோதரர்களே அவர்களது ஜனாசாவுடைய ஏற்பாடுகளுக்கு கொஞ்சம் பணம் கொடுப்பது, அவர்களுக்கு சதக்கா செய்வது, சதக்காக்களிலே மிக சிறந்த சதக்காவாக இருக்கிறது. அன்பு சகோதரர்களே, இப்படியான தர்மங்கள் தான் எங்களுக்கு வரக்கத்தை இழுத்துக் கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. ஒருவர் கப்பல் வாங்க முடியாது, எத்தனையோ சம்பவங்கள் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஜனாசாவின் அந்த கடைசி கிரியைகளை, கடைசி கடமைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு பணம் இல்லாததின் காரணமாக, அதாவது நகை நட்டுகளை கொண்டு போய் பேங்க்ல அடகு வச்சு பணம் எடுத்துக் கொண்டு வந்து கஃன் வாங்குகிறார்கள். அங்கே சில சடங்குகளை செய்வதை பார்க்கிறோம். அன்பு சகோதரர்களே, இப்படியாக கஷ்டப்படுகின்ற ஏழைகளுக்கு வசதி உள்ளவர்கள் கஃன் வாங்கி கொடுப்பது மட்டுமல்ல, இன்னும் அந்த ஜனாசா வீட்டிலே இருக்கக்கூடிய அந்த செலவுகளை பாரம் எடுத்து அவற்றை அவர்கள் செய்வது, அன்பு சகோதரர்களே, இது மிக பெருமதியான சதக்கா என்பதை மறந்துவிடக் கூடாது. அது எங்களுடைய வியாபாரத்திலே பறக்கத்தை ஏற்படுத்தும், எங்களுடைய அது மட்டுமல்ல கட்ட மௌத்திலிருந்து எங்களை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. சதக்காவுக்கு, தர்மத்துக்கு அல்லாஹு தஆலா வைத்திருக்கக்கூடிய சக்தி, அன்பு சகோதரர்களே, ஹதீஸிலே வருகிறது, அன்பு சகோதரர்களே, மோசமான முடிவுகள் இருந்து எங்களை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய கோபத்தை அணைக்கின்ற சக்தியை அல்லாஹ் தஆலா சதக்காவுக்கு வைத்திருக்கிறார். எனவே இது போன்ற சதக்காக்கள் மிக பெருமதி வாய்ந்தது என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அதே நேரத்தில் அன்பு சகோதரர்களே, ஜனாசாவை வைத்துக் கொண்டு அங்கே எத்தனையோ வீடுகளிலே சாப்பாடு பரிமாறுவதை நாங்கள் பார்க்கிறோம். இது இன்றைய சமூகத்திலே நடக்கக்கூடிய அருவருப்பான ஒரு விபத்து என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. ஒரு வீட்டிலே ஜனாசா நடந்து விட்டால் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? அவர்கள் கவலையிலே இருக்கிறார்கள். அந்த ஜனாசாவுடைய உறவினர்கள், அந்த ஜனாசாவினுடைய அதாவது சொந்தக்காரர்கள் கஷ்டத்தில் இருக்கிறார்கள், சிரமத்தில் இருக்கிறார்கள், ஆழ்ந்த கவலையில் இருக்கிறார்கள். அங்கே போய் கோப்பிதா, தீதா, சோறுதா, சாப்பாடுதா என்றால் இது அந்நிய கலாச்சாரம். அன்பு சகோதரர்களே, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒருவருடைய வீட்டிலே ஜனாசா நடந்து விட்டால் அந்த ஜனாசா வீட்டார்களுக்கு நீங்கள் சமைத்துக் கொடுங்கள் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சில ஊர்களிலே ஜனாசா நலம்புரி சங்கம் என்ற சில அமைப்புகளை ஏற்படுத்தி இவ்வாறான விடயங்களை செய்வதை நாங்கள் பார்க்கிறோம். உண்மையிலே ஒரு ஜனாசா நடந்து விட்டால் ஜனாசா வீட்டார்களுக்கு நாங்கள் சிரமத்தை கொடுக்க கூடாது. அவர்கள் கவலையிலே இருக்கிறார்கள். அந்த ஜனாசாவை அடக்குகின்ற நல்லடக்கம் செய்கின்ற ஏற்பாட்டிலே இருக்கிறார். அவர்கள் சாப்பாட்டுக்கு ஏற்பாடு செய்வதால் சமாசாவை அடக்குவதால் உள்ளத்தில் எத்தனை கவலைகளை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்களே, கஞ்சன் இவன் எனக்கு சாப்பாடு கூட போடுறாங்களே என்று சொல்லி ஏசி விட்டு போவதை பார்க்கிறோம். சிலர்கள் இஸ்லாம் தெரியாதவர்கள். அன்பு சகோதரர்களே, ஜனாசா வீட்டுக்கு போறது கோபி குடிக்கிறதுக்கு அல்ல, ஜனாசா வீட்டுக்கு போறது பிரியாணி சாப்பிடுறதுக்கு அல்ல, ஜனாசா வீட்டுக்கு போறது விசேஷமாக அந்த ஜனாசாவுக்கு துவா செய்வதற்காக. அதனால்தான் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜனாசா வீட்டுக்கு சென்று தலையை காட்டிட்டு மட்டும் ஓடுறதில்லை, எந்த ஒரு நபர் ஜனாசாவை சுமந்து கொண்டு போய் தொழுகிறாரோ அந்த ஜனாசாவுக்கு, அதாவது ஜனாசா தொழுகையை நடத்த ஜனாசா தொழுகையில் பங்கு பற்றுகிறாரோ அந்த நபருக்கு இருக்கிற நன்மை என்ன சொல்கிறீர்கள்? அநேகமான பழக்கம் சிலரை நாங்கள் பார்க்கிறோம், தெரியலனா எங்களுக்கு தெரிந்தவரனா அதனால முகத்தை காட்டிக்கொள்வோம் என்று சொல்லி ஜனாசா வீட்டுக்கு போயிட்டு அங்கே யாருக்காவது அவர் ஜனாசாவுடைய சொந்தக்காரர்களை சந்தித்து விட்டு அவர்கள் தலைமறைவாகி விடுவார்கள். அன்பு சகோதரர்களை, இது அந்த ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் முத்து செய்கின்ற கடமை. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் முத்து செய்கிற கடமைகளில் ஒன்றுதான் அவன் மௌத்தானால் அவருடைய ஜனாசாவை திரும்பு என்று சொல்லுவது, அவருடைய ஜனாசாவை தொடர்ந்து சென்று அதற்காக தொழுகையிலே பங்கு பற்றுவது. எந்த ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுடைய ஜனாசா தொழுகையில் பங்கு பற்றுவாரோ அவர் அவருக்குரிய கடமையை நிறைவேற்றி விட்டது மட்டுமல்ல அவருக்கு உகது மலையளவு ஒரு மலையளவு நன்மை கிடைக்கும் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது தொழுகையும் இல்லை, அடக்கத்தில் பங்கு பற்றவும் இல்லை, வீட்டுக்கு வந்து தலைமறைவாகி விட்டால் அவருக்கு இந்த நன்மை கிடைக்காது. எனவே அன்பு சகோதரர்களே, ஜனாசா தொழுகைக்கு இவ்வளவு நன்மையை அல்லாஹ் அதே போல அடக்கம் வரைக்கும் அந்த ஜனாசாவோடு பங்கு பற்றி கபர் அடிக்கு சென்று அந்த ஜனாசா அடக்கம் செய்ததற்கு பிறகு அவருக்காக துஆ செய்வது. ஒரு ஜனாசா அடக்கப்பட்டு விட்டால் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவருக்காக தஸ்பீஹ் அல்லாஹ்விடத்திலே உறுதிப்பாட்டை கேளுங்கள், அவருக்கு அல்லாஹ்விடத்திலே முன்கர்ண தீருடைய கேள்விக்கு பதில் கொடுக்க வேண்டிய அந்த நிலைமை அவருக்கு அல்லாஹ் உதவி செய்ய வேண்டும் என்று துஆ செய்யுங்கள். அவருக்காக வேண்டி அவருடைய வாயிலிருந்து நாவிலிருந்து அந்த லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமா வர வேண்டும், முன்கர் நபியுடைய அந்த வார்த்தைக்கு பதில் வர வேண்டும் என்று அடக்கிவிட்டு துஆ செய்யுங்கள் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நான் அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜனாசா வரைக்கும் பங்கு பற்றுகிறவருக்கு இரண்டு மலையளவு நன்கு, அடக்கம் வரைக்கும் பங்கு பற்றுகிறவருக்கு இரண்டு மலையளவு நன்மை கிடைக்கும் என்றார்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குறிப்பாக ஜனாசா வீட்டிலே கடைபிடிக்க வேண்டிய இந்த முக்கியமான இந்த ஒழுக்கங்கள் இன்று அரிதாகி கொண்டு போவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பு சகோதரர்களே, எனவே மரண தருவாயிலே இருக்கக்கூடிய அதாவது அந்த சகோதரரோடு நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற இந்த புத்திமதிகளை மனதிலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுவதோடு ஜனாசா சடங்குகளிலே அதாவது அவற்றை நிறைவேற்ற முடியாமல் கஷ்டப்படுகிற ஏழைகளுக்கு உதவி செய்கின்ற அந்த மனோபக்குவம் வசதி உள்ளவர்களுக்கும் வர வேண்டும். அன்பு சகோதரர்களே, இது மிக நல்ல ஒரு பழக்கம் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அதே நேரத்தில் ஜனாசாவை வைத்துக் கொண்டு சாப்பாடு பரிமாறுதல் அல்லது ஜனாசா வீட்டாருக்கு சாப்பாடு ஏற்பாடு செய்யும்படி தூண்டுதல், இவைகள் இஸ்லாத்தில் உள்ளவைகள் அல்ல. இது ஒரு விவேக்காக இருக்கிறது, நூதனமாக இருக்கிறது. அல்லாஹ் இதற்கு அல்லாஹிடத்தில் இருக்க தண்டனை இருக்கிறது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அன்பு சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ சஹாபாக்களுக்கு சொல்லுவார்கள், ஜனாசா நடந்து விட்டால் இவர்களுக்காக நீங்கள் சபைத்துக் கொடுங்கள், இவர்களுக்கு நீங்கள் உணவு கொண்டு வந்து கொடுங்கள் என்றுதான் சொல்லுவார்கள். ஜனாசா வீட்டில் அங்கே உணவு பரிமாறப்படுதல் இஸ்லாத்துக்கு மிக மாற்றமான ஒன்று, இவற்றை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அன்பு சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு நமது அத்தனை காரியங்களுக்கு அழகான விளக்கத்தை தந்திருக்கிறார். இவற்றை விளங்கி நமது காரியங்களை செய்கின்ற ஒவ்வொரு விளக்கசாலிகளாக கடைசி முடிவை நல்லதாக ஆக்கி வைப்பானாகவே. நாங்கள் உனக்கு பொருத்தமான முறையிலே வாழக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி விடுவாயா, நல்லவர்களுக்கு எங்களுக்கு தௌஃபீக் செய்வாயா, யார் நம் பாவச் செயல்களில் இருந்து எங்களை பாதுகாப்பாயா, எங்களுடைய மௌத்துக்கு முன்னால் தௌபாவுக்கு அவகாசத்தை தருவாயா, யார் நான் தௌபாவுக்கு அவகாசம் இல்லாத இஸ்திக்பாருக்கு சந்தர்ப்பம் இல்லாத மௌத்தை தந்து விடாதே, திடீர் மௌத்தை தந்து விடாதே, இழிவான மௌத்தை தந்து விடாதே. மௌத்துடைய நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை வாய் நிறைய சொல்லக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயா? மௌத்துடைய நேரத்தை நல்லதாக ஆக்குவாயா? யா அல்லாஹ் எங்களை நீ பொருந்திக் கொள்ளுவாயா? இந்த நாட்களை அச்சத்தோடு பயத்தோடு வாழுகிறோம் யா, இந்த விழுந்தியை நீக்கி விடுவாயா? யா அல்லாஹ் தைரியத்தோடு வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தருவாயா? எங்களை சூழ உள்ள முஸ்லீம் அல்லாதவர்களுடைய உள்ளங்களிலே அவர் எங்களை பற்றிய நல்லெண்ணத்தை போடுவாயா? நல்ல அபிப்பிராயத்தை போடுவாயா? யாம்மா முஸ்லீம்கள் மீது யாரெல்லாம் தப்பெண்ணத்தை உண்டாக்குகிறார்களோ, பிரச்சனைகளை ஏற்படுத்த முயற்சி எடுக்கிறார்களோ, அவர்களை நீயே பார்த்துக் கொள்வாயா? யாம்மா அவர்களுக்கு நீ நாடிய விதத்திலே தண்டனையை இறக்கி வைப்பாயா? அவர்களுக்கு சோதனைகளை இறக்கி வைப்பாயா? அவர்களுடைய பலத்தை பலவீனப்படுத்துவாயா? அவர்களுடைய ஒற்றுமையை சின்ன பின்னப்படுத்துவாயா? அவர்களை விருந்தோட செய்வாயா? ரப்பே யாரெல்லாம் நல்ல காரியங்களுக்கு உதவி செய்கிறார்களோ, குறிப்பாக யாம்மா மஸ்ஜிதுகளுக்கு, மஸ்ஜிதுகளிலே கடமை புரிகிற இமாம்களுக்கு, அதே போன்று அங்கே காதின்களுக்கு யாம்மா கொடுக்கக்கூடிய கொடையாளிகள் நல்லவர்கள், அவர்களுடைய வாழ்க்கையில நீ பரக்க செய்வாயா? அவர்களுக்கு இன்னும் இன்னும் கொடுப்பாயா? மஸ்ஜிதுகளுடைய செலவுகளுக்காக தாராளமாக கொடுக்கிற எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறார்கள் யாம்மா, அவர்களுடைய வியாபாரத்தில் பரக்க செய்வாயா? அவர்களுடைய தொழில் பறக்க செய்வாயா? அவர்களுடைய கஷ்டங்களை நீக்கி வைப்பாயா? அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பாயா? அவர்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியை ஏற்படுத்துவாயா? கஷ்டங்களில் இருந்து அவர்களை பாதுகாப்பாயா? யார் எங்களுடைய வாக்களை ஏற்றுக்கொள்ளுவாயா? ஆமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும். கம் ஃபீக சுரூரன் வ ஸலாமன் வ தமீன்.